தென்றல் செப்டம்பர் 2011 இதில் ஹூஸ்டன் சந்திரமொழி அவர்களின் குறு நாவல் சில மாற்றங்கள் மாற்றம் 4 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். முன்கதை சுருக்கம். பிரபல மருந்து கம்பெனி நிர்வாகியான சி என்கிற சீனிவாசன் வேலை நிமித்தமாக சென்னையிலிருந்து நியூயார்க் வருகிறான். வழியில் தன் நண்பன் தினேஷ் வீட்டில் நியூஜெர்சியில் ஒரு இரவு தங்கும் போது தினேஷ் தன் மற்றொரு அமெரிக்க இந்திய நண்பன் ராஜுக்கு வேலை கிடைக்க உதவுமாறு வேண்டுகிறான். ராஜின் தகுதிகளில் திருப்தியிடும் ஸ்ரீ அவனுக்கு வேலை தருவதாக வாக்களிக்கிறான். ஆனால் மேலும் ராஜின் விவரங்களை பார்க்கும்போது அவன் தன்னோடு சிறுவயதில் ஒன்றாக படித்து தனக்கு வாழ்வில் ஆறாத தழும்பை ஏற்படுத்திய ரங்கராஜ் என்பதை அறிந்து கொண்டு தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறான். அந்த இரவு தன்னை சந்திக்க தினேஷ் வீட்டுக்கு ராஜ் வரும்போது தன் நெடுநாள் காயத்துக்கு எப்படி மருந்து போட்டுக் கொள்வது என்று யோசித்து தன் பள்ளி நாட்களை ரங்கராஜோடு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை அசை போடுகிறான். ஸ்ரீக்கு ஏற்பட்ட அந்த காயம் என்ன? ரங்கராஜுக்கு வேலை கிடைக்குமா? ரங்கராஜின் மறுபக்கம் என்ன? திடுக்கு என்று விழித்து கொண்ட ராஜ் கண்களை கசக்கிக் கொண்டு இடம் காலம் என்ன என்று சுதாரித்துக் கொள்வதற்கு சில வினாடிகள் பிடித்தன. நியூ பர்ன்ஸ்விக்கில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மதிய நேரம். இரவெல்லாம் கண் விழித்து தூக்கம் வராமல் இருந்ததன் அசதி அவனை அடித்து போட தேகம் தெரியாமல் சோஃபாவிலேயே ஒடுங்கி தூங்கிவிட்டான். மணி சுவர் கடிகாரத்தை பார்த்தான். 10:10, தப்பு நேரம். பேட்டரி மாற்றாமல் இந்துவிட்ட கடிகாரம். அருகில் மேசையில் இருந்த கை கடிகாரத்தை பார்த்தான். 3:30. அப்பார்ட்மெண்ட் பால்கனிக்கு வெளியே பார்வையை ஓட்டினான். காலை கொஞ்சமே கொஞ்சம் பெய்த தூறல் மழையில் நனைந்த தலையை மதப்பாக வளர்ந்திருந்த ஓக் மரங்கள் அந்த மதிய இளம் வெயிலில் நிதானமாக சுகமாக ஆற்றி கொண்டிருந்தன. ஏனோ அம்மா ஞாபகம் வந்தது. வாராவாரம் சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து கண்ணில் எரிச்சல் வராமல் சீயக்காய் தேய்த்து வாசனை சாம்பிராணியிலும் பூந்து வாலையிலும் தலைத்து விட்டும் போது இப்படித்தான் மதற்பாக பூரிப்பாக உலகமே துச்சமாக இருந்தேன். குழந்தையின் இருமல் உள்ளிருந்து கேட்டது. ஓ, என்ன பொறுப்பில்லாமல் தூங்கிவிட்டேன். குழந்தைக்கு மதியம் மருந்து கொடுக்க தவறிவிட்டது. நழுமிய பர்முடாவை இழுத்து சரி செய்து கொண்டே உள்ளே ஓடினான். மெத்தையில் குழந்தை இப்போது வாய்க்குள் விரலை விட்டு அத்தனை விரல்களையும் ஒரே நேரத்தில் தின்ன பார்ப்பது போல் பல்லில்லாத பொக்கை வாயால் கடித்து கொண்டிருந்தது. நித்யா குட்டி, அப்பா சாரிடா செல்லம், பாப்பாக்கு பசிக்குதா? குழந்தையின் முகத்தின் அருகே தன் முகத்தை வைத்து கொஞ்சல் ஆற்றாமை வருத்தம் மகிழ்ச்சி எல்லாம் ஒரே நேரத்தில் ஊட்டினான். நித்யா என்று விழிக்கப்பட்ட அந்த குழந்தை இன்னும் எல்லா விரல்களையும் சப்பிக்கொண்டு பால் ஊட்டினால் மட்டும் போதும் என்பது போல் வெறுமையாக ஒரே திசையில் பார்த்து கொண்டிருந்தது. மருந்து புட்டி சைல்ட் லாக் என்ற இரட்டை தாழ்பால் எரிச்சல் மூடியை சலிப்போடு திறந்து மருந்தை சிரிஞ்சால் சரியான அளவு உறிஞ்சி குழந்தையின் வாயில் ஊற்றினான். குழந்தை முகம் சுழித்து வீல் என்று அலறியது. பாலை கரைத்து ஃபீடிங் பாட்டிலில் குழந்தைக்கு புகட்டி ஈரமாயிருந்த டயப்பரை மாற்றி குழந்தையை கப்சி பாக்கி எல்லாம் மந்திரித்து விட்ட கதியில் செய்து முடித்தான். கொஞ்ச நாளாகவே பழகிவிட்டது. சுயநயவோடு இருந்தால் குழந்தைக்கு மருந்து இன்னும் ஒரு வாரத்துக்குத்தான் வரும். அப்புறம் வாங்க இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லை, கையில் காசும் இல்லை. பால் பவுடர், டயப்பர், மளிகை சாமான் எல்லாம் இதே உயிர்விடும் தருவாய்தான் என்பதெல்லாம் உரைக்கும். இப்படி மூளையை சைலண்ட் மோடில் போடுவதும் அவ்வப்போது பழைய ராஜ வாழ்க்கை நினைவுகளை ரீவைன் செய்வதும் நேர்கால நிஜம் என்ற பேய் முகத்தில் அறையாமல் காப்பாற்றி வருகிறது. குழந்தையின் பால் பவுடரிலேயே கொஞ்சமாக காப்பி பொடி போட்டு மகா இன்ஸ்டன்ட் காப்பியோடு சோஃபாவில் உட்கார்ந்து விளிம்பு திறந்திருந்த எனாமல் கோப்பையில் உறிஞ்சினான். அவன் வாழ்க்கை போலவே மகா கசப்பு. அடுத்து குடிக்க முடியாமல் ஓரமாக அந்த இன்ஸ்டன்ட் காப்பியை மேசை மேல் வைத்தான். கரண்ட், கேபிள் கார், லைசன்ஸ், ரெண்ட் நோட்டீஸ் முதல் நினைவூட்டல் கடிதங்கள் மேசையில் தங்கள் வேலையை செய்தன. நினைவிருக்கிறது மறக்கவில்லை. வெறுப்பாக அவற்றை மேசையின் அடிவில் பார்வைப்படாமல் தள்ளிவிட்டு டிவியை ஆன் செய்து சோஃபாவில் உட்கார்ந்தான். மெத்து மெத்து நீர்த்து போய் கடைசி காலத்தில் இருக்கும் அந்த சோஃபாவின் உள்ளிருந்த ஆணி சுருக்கென்று குத்தியது. நிஜம், நிஜம், நிகழ்கால நிஜம். குழந்தைக்கு மருந்து, பால் பவுடர், மளிகை சாமான், மின்சாரம், வாடகை, எப்படி சமாளிக்கப் போகிறோம்? ஒரு மாதமாக வேலையில்லை, சம்பாத்தியமும் சேமிப்பும் இல்லை. இந்த ஊரில் பணமும் வேலையும் மட்டும் இல்லை என்றால் கோமா நிலைதான். உயிருந்தும் செத்த நிலை. உயிர் போய்விட்டாலும் பரவாயில்லை, செலவு கிடையாது. இது கோமா நிலை. வரவில்லாமல் செலவு, வேலை, வருமானம், இன்சூரன்ஸ், கிரெடிட் ஸ்கோர், கிரெடிட் கார்டு, செலவு, வாழ்க்கை என்ற சீட்டுக்கட்டு மாளிகையில் வேலை என்று அடிச்சீட்டை உருவிவிட்டால் ஒரு நொடியில் நிலைமை தலைகை. இழுத்து பிடித்தாலும் இன்னும் ஒரு மாதத்துக்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாது. எப்படி சமாளிப்பது? இந்த பொருளாதார நெருக்கடியில் இறங்குமுக வேலை சந்தையில் என் சரக்கை கூவி விற்க போராடி கொண்டுதான் இருக்கிறேன். கொள்வாரில்லையே ஆண்டவா, எனக்கு நல்வழி காட்ட மாட்டாயா? என்ன பாவம் செய்தேன்? கோவில் காளை போல கண்ணனூரின் ராஜா போல வாழ்ந்தேனே. 10ஆம் வகுப்பில் ரேங்க் வாங்கினேனே. அப்புறம்தானே எல்லாம் தலைகீழானது. அப்பா அகாலமாக மாரடைப்பில் போய் சேர்ந்தார். வெளி விவரம் ஒன்றும் தெரியாத அம்மா அப்பாவின் பங்காளிகளை நம்பி நீட்டி நடத்திலெல்லாம் கையெழுத்து போட்டு நடுத்தருவுக்கு என்னோடு வந்தாள். வக்கீலுக்கும் வழக்குக்கும் தெம்பில்லாமல் கோலோச்சு வாழ்ந்த ஊரில் நொடித்து போய் வாழ விரும்பாமல் சென்னைக்கு வந்தோம். டாக்டராகவோ என்ஜினியராகவோ ஆக ஆசைப்பட்ட நான் நன்றாக படித்து குடும்ப சூழல் காரணமாக அவசர அவசரமாக பட்டப்படிப்பு முடித்து 5-க்கும் 10-க்கும் முட்டி மோதி வேலை பார்த்தேன். கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்து மூச்சு விடும் சமயத்தில் அம்மா மூச்சை விட்டு விட்டாள். ஜாவா உபயத்தில் அமெரிக்கா வந்து பெஞ்ச் பார்ட் டைம் என்று படிப்படியாக சீனியர் கன்சல்டன்ட் என்று எல்லாம் H&B-யிலேயே காலம் ஓட்டியாகிவிட்டது. வயதாகி கொண்டே போனதால் கவிதாவை கல்யாணம் பண்ணி நித்யாவுக்கு 2 வயது ஆக போயிருது. கொஞ்சம் லேட் மேரேஜ் நித்யா, அதனால் பிரச்சனையோடு பிறந்த குழந்தை. எங்கே தப்பாச்சு, என்ன பாவம், எங்கு செய்தேன்? மீண்டும் எழுந்து கவனத்தை திசை திருப்ப பால்கனியில் சற்று நேரம் நின்றான். கீழே மைக்கேல் ஜாக்சனின் த்ரில்லர் பாடலை இறைந்து வைத்துக் கொண்டு சிறுவர்கள் கூடைப்பந்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள். கவலையில்லாமல் சந்தோஷ செலவுகள் கட்டி முகமிகம் மகிழ்ச்சியோடு பறந்து கொண்டிருந்தார்கள். ஒரு ஆப்ரோ அமெரிக்க சிறுவன் பந்தைக் கூடையில் அமுக்கியதை ஆரவாரமாக கொண்டாடினார்கள். வெள்ளை, பழுப்பு, கருப்பு என்று தோளில் வெளிநிற பேதம் அந்த சிறுவர்கள் மனதில் துளியும் இல்லை. எனக்கு மட்டும் பேதம் எப்படி அந்த சிறு வயதிலேயே வந்தது? நாம் உசத்தி மற்றவர்கள் நமக்கு ஒருபடி கீழே என்ற ஃபியூடலிச மனோபாவம் என்னை அறியாமல் எனக்குள் சிறு வயதிலேயே ஊறிவிட்டது. இந்த சிறுவர்களைப் போல கவலையில்லாமல் எல்லோரோடும் சமமாக இல்லாமல் ஒருபடி மேலோங்க வழி பார்த்து கொண்டே இருந்ததுதான் நான் செய்த தவறா? 10வது வகுப்பு படிக்கும்போது நான் சீனுவுக்கு செய்தது எவ்வளவு பெரிய தவறு! ஓ, அதற்குத்தான் எனக்கு இன்று இந்த தண்டனையா? இருந்தாலும் இது அளவுக்கு அதிகம்தான். சிறு வயதில் நான் அறியாமல் செய்த அந்த தவறுக்கு நான் எவ்வளவு புழுங்கி இருக்கிறேன்! சீனுவுக்கு அப்படி பாதிப்பு வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லையே. அவளிடம் மன்னிப்பு கேட்பதற்குள் அவன் ஊரை விட்டு போய்விட்டானே. கடவுளே, போதும் இந்த தண்டனையை எனக்கு கருணை காட்டு. கிளிங் கிளிங் என்று மென்மையாக செல்போன் அடித்தது. யாராவது கட்ட வேண்டிய பாக்கியை நினைவிருத்த அழைக்கிறார்கள் என்று பயந்து கொண்டே உள்ளே வந்து செல்போனை எடுத்தால் தினேஷ் உயிர் வந்தது. ராஜ், என்ன சண்டே சியஸ்டாவா? அப்பலேருந்து கூப்பிடுறேன். சாரி தினேஷ், நைட்லாம் தூங்கல. எப்ப சோஃபால சுருண்டேன்னு தெரியல, அலுப்பா இருக்கு. உனக்கு தான் தெரியுமே, அதுக்கு தான்ப்பா அவசரமா கூப்பிட்டேன். என் ஃப்ரெண்டு ஸ்ரீ, அதான் அந்த ஃபார்மா கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்கான், இங்க வரான்னு சொன்னேனே. ஹீ இஸ் ஹியர். உன் ரெசூமியை கொடுத்து எல்லாம் ஓகே பண்ணியாச்சு, எல்லாம் பாசிட்டிவ். நீ இன்னைக்கு சாயங்காலம் 6-7 மணிக்குள்ள வீட்டுக்கு வா. அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவன் கம்பெனியில ப்ராஜெக்ட் மேனேஜர் வேலைக்கு உன்னை ரெக்கமெண்ட் பண்றேன். ஐ ஹோப் எல்லாம் நல்லா முடியும்னு. ஹலோ ராஜ், என்ன பதிலே காணும்? ஹலோ, 1 நிமிஷம் பேச்சே வரலை. இப்பதான் என்ன பண்ண போறேன்னு மறைச்சு போய் உட்கார்ந்திருந்தேன். இதை விட தெம்பு தர மாதிரி யாரும் எதுவும் எனக்கு இப்ப செய்திருக்க முடியாது. தேங்க்ஸ் லார்ட் தினேஷ், எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஹே கமான், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சேரப், ஒழுங்கா இன்னும் 2-3 மணி நேரத்துக்குள்ள இங்க வா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் நல்ல வீட்டு சாப்பாடா, நம்ம ஊர் சாப்பாடா கவிதாவை பண்ண சொல்லு. ஒரு பிடி பிடிக்கிறேன். நன்றி எல்லாம் தனியா வேண்டாம். தேங்க்யூ தேங்க்யூ. செல்போனை கீழே வைக்கும் போது ஒரு படபட கைகளில் உதறலில் தெரிந்தது. கடைசி சந்தர்ப்பம். நன்றி நண்பனே, இதை எப்படியும் விடக்கூடாது. என் எதிர்காலம், என் கவிதா, என் நித்யா எல்லாமே இதை நம்பி. ஸ்ரீ, நீ கருப்பா சிவப்பா தெரியாது, ஆனால் என் குடும்பத்துக்கு நீதான் இப்போது படியெடுக்கப் போகும் தெய்வம். டிவியில் அமெரிக்க பொருளாதாரம் வேலை வாய்ப்பு கடந்த 6 மாதங்களில் 0.7% முன்னேறி இருக்கிறது என்று இரண்டு பேரும், எப்படி மோசமாயிருக்கிறது என்று இரண்டு பேரும், மத்தியஸ்துக்கு நடுவில் முழு மேக்கப்போடு ஒரு பெண்மணியும் கைகளை கத்தி மாதிரி வீசிக்கொண்டு ஆக்ரோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். எல்லாருமே பளபளப்பாக புஷ்டியாக வறுமைக்கோ வேலையின்மைக்கோ சம்பந்தம் இல்லாதவர்கள். புது உற்சாகத்தோடு டிவியின் மென்னியை முறித்துவிட்டு பரபரவன தினேஷ் வீட்டுக்கு கிளம்ப தயாரானான். கவிதா இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. எப்படி கிளம்புவது? செல்போனில் கூப்பிடலாமா என்று நினைத்த போது வாசக்கதவு தட்டப்பட்டது. கவிதா களைப்பாக இருந்தாலும் களையாக எப்போதும் முகத்தில் ஒட்ட வைத்த புன்னகையோடு, சாப்பிட்டீங்களா? ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேனே. நித்யா, மருந்து பால் எல்லாம் கொடுத்தீங்களா? யாராவது கால் பண்ணாங்களா? உருத்தாத கேள்விகள். அக்கறையும் தாய்மையும் நிறைந்தவள். இவள் மட்டும் என் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் சந்தோஷம் என்றால் என்ன என்றே எனக்கு தெரிந்திருக்காது. என் கஷ்டங்களுக்கும் பரிதவிப்புக்கும் ஈடு கொடுத்து அரவணைத்து செல்பவள். பூவிலிருந்து வண்டு தேன் எடுப்பது போல இல்லாமல் கரும்பிலிருந்து சாறு பிழிவது போல இவளை இப்போது கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வேலை போனதிலிருந்து இவள் பார்ட் டைம் ஹோம் நர்ஸ் வேலைக்கு போக ஆரம்பித்து விட்டாள். சொற்ப வருமானம், கண்ட நேரத்துக்கும் வேலை. கல்யாணமாகி 5 வருடத்தில் பெரிய சுகத்தை இவளுக்கு கொடுத்ததில்லை. குழந்தை நித்யா வேறு இப்படி நோயாளி. அதற்கு வைத்தியம் பார்க்கவாவது இங்கே அமெரிக்காவிலேயே காலம் தள்ளியாக வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக என் கவிதாவை உருக்குலைத்துக் கொண்டிருக்கிறேன். கவி, நான் இப்ப வெளியில கிளம்பணும், கார் வேணும். அந்த ஃபார்மா கம்பெனி ஒன்றிலே என் ஃப்ரெண்ட் தினேஷ் மூலமா முயற்சி பண்றேன்னு சொன்னேன்ல, அந்த ஹயரிங் மேனேஜரை மீட் பண்ண போறேன். இது கிளிக் ஆகும் போல இருக்கு. குழந்தையை உச்சி மோந்து விட்டு கீழே கிடந்த தபால்களை மீண்டும் மேஜை மேல் வைத்துவிட்டு நான் பாதி குடித்து வைத்திருந்த காபி கோப்பையை அப்புறப்படுத்தி கொண்டே ஒரு நிமிடம் நிதானித்து, ஓ குட் நியூஸ், உடனே கிளம்புங்க. அந்த வெள்ளை ஷர்ட் டாட் பவுன் பேண்ட் போட்டுக்குங்க, நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு இன்னைக்கு சாயங்காலமும் டியூட்டி இருக்கு, ஓவர் டைம். என்னை விட்டுட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போங்க, நைட் என்னை மறுபடியும் பிக்கப் பண்ணுங்க, ஓகேவா? ம், ஓகே. ரெஸ்ட் இல்லாமல் ஏன் இப்படி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிற? இன்னைக்கு போகாமல் இருக்க முடியாதா? இல்லைங்க, போய்த்தான் ஆகணும். உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இதெல்லாம் சமாளிச்சுத்தான் ஆகணும். காயப்பட்ட பார்வையை கவிதாவின் மேல் வீசுவதை தவிர்த்து தலை கவிழ்ந்தவனின் தலையை இதமாக தடவி அணைத்து, ராஜ், ரங்கராஜ், ரங்கு, கமான், நம்பிக்கையா இருப்பா? இப்போது அவனும் அவளை அணைத்து கொண்டு, ஆனால் இன்னும் வருத்தத்திலிருந்து மீளாத குரலில் முனையினான். சமயத்துக்கு தகுந்தால் போல் நீங்க வாங்க, நீ வா, போ என்று மாறும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். தகிக்கும் கோடை வெயிலின் நடுவே ஒரு குளிர் தென்றல் கணம் பெட்டி பாம்பாய்ச்சிருந்தான். கவிதாவுக்கு இவனது சோம்பலும் துவண்டு போகும் குணமும் அத்துப்படி விரட்டினாள். அப்புறம் அப்படி கூப்பிட்டுவேன், எழுந்து எழுந்திரு, குரங்கு, கூப்பிட்டுட்டேன். ஏய் ஏய், செல்லமாக அவளை அடிப்பது போல் கை ஓங்கினான். சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பா, அதான் உனக்கு ரொம்ப பிடிச்சு நிக் நேம்ல கூப்பிட்டேன். இப்ப சார்ஜ் ஏத்தியாச்சு, ரெடியாகு, போ. அப்படி பார்த்தா நீ கொடுத்தான் குரங்கு, தெரியுமா? கவினா தமிழ்ல குரங்குன்னு அர்த்தம், எங்க வாஜார் முருகேசன் சொல்லி கொடுத்தது. ஆமா, குரங்குக்கு குரங்க கல்யாணம் பண்ணாம தேவதையா பண்ணி வைப்பாங்க. உனக்கு இந்த கவி குரங்கு போதும், கோச்சுக்கிட்டியா? சொன்னாலும் சொல்லாட்டாலும் எனக்கு கிடைச்சது தேவதை தான். மீண்டும் அழைக்க முடிந்தவனை புறம் தள்ளி கண்டிப்பாக அங்க வேலை போயிடும். தேவதை எங்கேயும் போகாது, இப்ப நீ தாவி தாவி போய் ரெடியாகு, போ என்றாள். எல்லாம் தயாராகி குழந்தை நித்யா அவை பிராமில் வைத்து தள்ளி கொண்டு வெளியே வரும்போதுதான் அந்த கேள்வி எழுந்தது. நித்யாவை என்ன பண்ணுறது? ராஜ், என்னால் பேஷண்ட் வீட்டுக்கு குழந்தையை கூட்டிட்டு போக முடியாது. நீ உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தானே போற, இவளை ஒரு ஓரமா பிராமிலேயே வச்சுக்கோ, தூங்கிடுவா, உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இல்லை, அது ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்காதுன்னு பாக்குறேன். சரி, வேற வழி இல்லை, ஓகே. கவிதாவை எடிசனில் இறக்கி விட்டான். யூ லுக் வெரி ஸ்மார்ட், குட் லக் ராஜ், ஆல் தி பெஸ்ட், தைரியமா பண்ணி, இந்த வேலை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும், நம்பிக்கை என்று உரையில் போட்டு புன்னகை என்ற தபால் தலை ஒட்டி கொடுத்தால் தெம்பாக இருந்தது. காரை சீராக தினேஷ் வீட்டை நோக்கி செலுத்தினான். காரின் முன்பக்க கண்ணாடியில் தொங்க விடப்பட்ட சிறிய குரங்கு பொம்மை ஆடிக்கொண்டிருந்தது. கவிதா இவன் ஞாபகமாக மாற்றி வைத்தது. குரங்கு இப்போது எனக்கு பிடித்த செல்லப்பெயர், என் கவிதா அப்படி கூப்பிட்டால் பிடிக்கிறது. சிறு வயதில் இது கெட்ட வார்த்தை, எனக்குள் பெரும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்திய வார்த்தை. இந்த வார்த்தையை தனலட்சுமியும் சீனுவும் பள்ளி சுற்றுலாவின் போது சொன்னதால் தானே நான் அவமானத்தில் சீனுவுக்கு அத்தனை பெரிய தீங்கை ஏற்படுத்தினேன். இன்று இவ்வளவு உறுத்தலை சுமந்து கொண்டிருக்கிறேன். சீனுவை அதற்கு பின் பார்க்கவே இல்லை. அவன் வாழ்க்கையில் நல்லபடியாக வந்திருப்பானா, இல்லை என் செயலால் ஏற்பட்ட காயத்தால் நொடித்து போயிருப்பானா? சரி, இப்போது அதை நினைக்க வேண்டாம். இந்த வேலையை பற்றி நினைப்போம், அதுதான் முக்கியம். கம்பெனி சரித்திரம், போட்டியாளர் விவரம், முக்கியமான ப்ராடக்ட் விவரம், வருமான விவரம் எல்லாம் மனதில் ஒருமுறை ஓட்டி சரிபார்த்து கொண்டான். மனதுக்குள் ஹாய், ஐம் ராஜ், ரங்கராஜ், நைஸ் டு மீட் யூ என்று வேறு வேறு பாவங்களில் சொல்லி பார்த்து கொண்டு கண்ணாடியில் தன் தலை கலையாமல் இருக்கிறதா என்று ஓரக்கண்ணால் பார்த்து திருப்திப்பட்டு கொண்டான். எல்லா விதத்திலும் தயார், நிச்சயம் எனக்கு இந்த வேலை கிடைக்கும். சூரியன் மெல்ல மறையத் தொடங்கும் போது அவன் நம்பிக்கை மெல்ல உதயமானது. அவன் மன ஓட்டத்துக்கு ஏற்ப கார் நிதானமாக சீராக போய்கொண்டிருந்தது. ஸ்ரீ இன்னும் தன் பழைய நினைவுகளிலிருந்து வெளிவரவில்லை. தினேஷ் இரண்டு முறை இவன் விழித்து கொண்டு விட்டானா என்று பார்க்க வந்து தெரிந்தும் எழுந்திருக்க மனமில்லாமல் கண்களை மூடி பாசாங்கு செய்து யோசனையை தொடர்ந்தான். என் எதிரியை நான் இன்று நிச்சயம் சந்திக்கப் போகிறேன். எனக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த நண்பனே, உனக்கு என் நன்றி. 25 வருஷ வடு மறையப் போகிறது. தினேஷ் சொன்னதை வைத்து பார்த்தால் ரங்கராஜுக்கு இந்த வேலை கிடைக்காவிட்டால் நடுத்தரவில் நிற்கும் நிலைமை. பழிக்கு பழி, நிச்சயம் அவனுக்கு இந்த வேலை கிடைக்க விடப்போவதில்லை. எத்தனை அவமானம், எத்தனை துன்பம் நான் அனுபவித்தேன் அவன் செய்த அந்த ஒரு காரியத்தால், அவனும் அனுபவிக்கட்டும். மறுபடி அந்த நிகழ்ச்சியை மனதில் ஓட்டி பழிவாங்கும் எண்ணத்தை வலுப்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தான் ஸ்ரீ. தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.